செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
காலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த காலை பொழுதனில் உங்களை எல்லாம் முத்தமிழ் சங்கத்தின் வானொலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக திருக்குறளும் அதன் விளக்கமும். தீ நட்பு அதிகாரத்திலிருந்து வரும் முதல் குறள், பருகுவார் போலினும் பண்பையிலார் கேண்மை பெருகலின் குன்றல் இனிது. இதற்கு விளக்கம் என்னன்னா, அன்பினால் நம்மை விழுங்குவார் போல பார்ப்பதற்கு தோன்றினாலும், நற்பண்பு இல்லாத அவர்களுடன் ஒருவர் கொள்ளும் நட்பு வளர்வதை காட்டிலும் குறைதல் நலன் பயப்பதாகும் என்கின்றார் திருவள்ளுவர். இதே அதிகாரத்தில் அடுத்த குறள், செய்து ஏவும் சாரா சிறியவர் உன் கேண்மை எய்தலின் எய்தாமை நன்று. நட்பினை மேற்கொண்டிருந்தாலும் அதற்கு பாதுகாப்பு இராத கீழ்மக்களின் தீய நட்பானது ஒருவருக்கு அமைவதை காட்டிலும் அமையாமல் இருப்பதே எல்லா வகையிலும் மேலானதாகும் என்கின்றார் திருவள்ளுவர்.
பூக்கும் மாசம் தை மாசம் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று இந்த மண்ணில், நியூசிலாந்து மண்ணிலிருந்து எழுதப்பட்ட ஒரு கதையை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இந்த கதையை எழுதியவர் ஜார்ஜ் அருளானந்தம் அவர்கள். இவங்க ஒரு சமூக சேவையாளர். நியூசிலாந்துல தமிழ் சமூகத்துக்கும் பரந்த மட்டத்திலையும் பன்ம சேவைகளுக்காக பல விருதுகளை பெற்றவர். 2012 குயின் சர்வீஸ் மெடலும், பசிபிக் பிராந்தியத்திற்கும் நியூசிலாந்திற்கும் செய்த சேவைக்காக ஆபீசர் ஆஃப் த நியூசிலாந்து ஆர்டர் ஆஃப் மெரிட் என்னும் நியூசிலாந்தின் உயரிய விருதை 2022 பெற்றார். அவர் ஒரு 8 சிறுகதைகள் அடங்கிய தொகுப்பான மண்ணும் மனிதர்களும் என்ற சிறுகதை தொகுப்பு எழுதி சென்ற வருடத்தில் வெளியிட்டார். அந்த தொகுப்பிலிருந்து ஒரு கதையை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த கதையின் பெயர் மண்ணும் மனிதனும். சுடுகாட்டிலிருந்து கோட்டாங்குருவி கத்துச்சு. கோட்டாங்கத்துனாவே நல்ல சகுனம் இல்லைன்னு அம்மா சொல்லுவாங்க எப்பவும். கடலுக்கு படகை தள்ளிக்கிட்டு போறதுக்காக தன் நண்பனோட இருந்துகிட்டு இருந்தான் ஆண்டனி. இவன் பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது பெரிய விளையாட்டு வீரன். இதுவும் ஒரு சாகசமான விளையாட்டு தான், ஆனா ரொம்ப ஆபத்தான விளையாட்டும் கூட. கடல்ல இந்த கரைக்கும் அந்த கரைக்குமா கடந்த சில வருடங்களா படகுல கடத்தல் பொருட்களை கொண்டுட்டு போய் கொடுக்கறது தான் இந்த இவங்களுடைய முக்கியமான வேலை. இவன் பெரிய படிப்பு படிச்சிருவானே, இவங்க அப்பா பெரிய கனவு கண்டாரு. இவனும் படிப்புல நல்லா புலியா தான் இருந்தான். இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்து 2வது வருஷத்துல முதல் வகுப்புல தேர்ச்சி அடைஞ்சான். அந்த 3வது வருஷத்துக்கு போகும்போதுதான் பயங்கரமானது 1983 ஜூலை மாசம் நடந்தது. மனுஷங்களை மிருகங்களா பார்த்தான், இல்ல இல்ல மிருகங்களாவே பார்த்தான். அவ்வளவு கொடூரமான காட்சிகள் நடந்துருச்சு. மக்கள்லாம் தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்கே நாலா பக்கமும் செதறி ஓடினாங்க. ஒரு அரசியல் தலைவருடைய உதவியினால இவனுக்கு தமிழ்நாட்டுல அதே பொறியியல் படிப்பு படிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சது. அப்ப சில அரசியல் தலைவர்களுடைய நட்பு கிடைக்கும் போது அந்த ஆட்களோடு சேர்ந்து நம்ம நாட்டுக்கு ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்க்கும்போது அவங்க ரொம்பவும் சுயநலமா அவங்க உங்களுடைய வளத்தை தான் பெருகிக்கிட்டாங்க, ஒழிய அடுத்தவங்களுக்காக எதுவும் செய்யற மாதிரி இல்லை. அதனால அதையும் விட்டுட்டு நம்ம நாட்டு நிலைமையே ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குன்னு அடி மனசுல கணட்டு வந்த நெருப்புனால அவன் என்ன பண்ணா, நாட்டு விடுதலைக்காக போராடுறவங்களோட இவனும் அந்த போராட்டத்துல கலந்துகிட்டு தான் இந்த படகு மூலமா இப்ப ஆயுதங்களை சப்ளை பண்ற வேலையில இருந்துகிட்டு இருக்கான். மறுபடியும் அந்த கத்துற சத்தம் கேக்குது. அப்ப அம்மா வந்து எப்பவுமே அப்படி சத்தம் கேட்டதுன்னா தூ தூ தூணு மூணு தரம் துப்புவான். கடல்ல படகை தள்ளிக்கிட்டே தூ தூணு துப்பும் போது கூட இருந்தவன் என்ன பண்றான்னு கேக்குறான். தன்னோட மூடத்தனத்தை நினைச்சு அவனே தனக்கு தானே சிரிச்சுக்கிறான். கப்பல்ல 1 மணி நேரம் வேலை தான். அந்த 1 மணி நேரத்துக்குள்ளர என்ன வேணாலும் நடக்கலாம். நம்ம கொண்டு போய் சரக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி கையில இருந்த பென்சில் டார்ச் மூலம் அவனுக்கு ஒரு சைகை கொடுக்கறான். வந்து வாங்கிட்டு அவங்க திரும்பி இன்னும் ஒரு 15 நிமிஷத்துல நல்ல கடல்ல நிலைமை நல்லா இருக்கு, 15 நிமிஷத்துல போய் சேர்ந்துடலான்னு திரும்பும் போது திடீர்னு இவங்க படகுக்கு பக்கத்துல பெரிய குண்டு ஒண்ணு போடப்பட்டு தண்ணி சதறி அடிக்குது. வேகமா படகை திருப்புறான் கூட இருந்தவன். ஆனாலும் ஒன்னும் பண்ண முடியல. படபட படபடன்னு அடுத்தடுத்து வெடிக்க ஆரம்பிக்குது. இவன் தான் கையில வச்சிருந்த 3.9 வெயிட் இருந்த ரைஃபிள் அலசுட ஆரம்பிக்கிறான். ஆனா அதெல்லாம் எந்த மூளைக்கு, அவங்க போடுற பெரிய பெரிய குண்டுகளுக்கு மத்தியில அவனால அதுக்கு மேல எதுவும் தாக்கு பிடிக்க முடியல. படகும் உடஞ்சிருது. உடஞ்ச ஒரு படம் அந்த படகு உடஞ்ச துண்ட ஒன்ன பிடிச்சுக்கிட்டு கையில அந்த ரைஃபிளையும் பிடிச்சுக்கிட்டு நீந்த ஆரம்பிக்கிறான். நீந்த ஆரம்பிக்க ஆரம்பிக்க அவனுடைய கனவுகள்லாம் எந்த அளவுக்கு சதிஞ்சு போச்சுன்றது அவனுக்கு ஞாபகம் வருது. அவன் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கான்னு அவங்க பாட்டி எப்பவுமே பெருமையா பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த புகையில இடிக்கிறதுக்காக ஒரு உரல் வச்சிருப்பாங்க. அதை இடிக்கும் போதெல்லாம், தம்பி நீ படிச்சு முடிச்சு வேலைக்கு போனோடனே எனக்கு புது உரல் ஒன்று வாங்கி கொடுத்துடணும், அது வரைக்கும் நான் உயிரோடு இருக்கணும் அப்படிம்பாங்க. மறுபடியும் இன்னொரு வெடி வெடிக்குது. அந்த படகு துண்டும் உடையக்கூடிய நிலைமையில இருக்கு. அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய நினைவுகள் மங்கிக்கிட்டு போகுது. அவனுக்கு அப்ப மறுபடியும் ஞாபகம் வருது, தன்னோட அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு கடல்ல போய் மீன் பிடிக்கிறதோ மற்ற வேலைகளை செய்தோ தம்மளை காப்பாத்தினாங்க அப்படிங்கிறது. அப்பா ரொம்ப எதிர்பார்த்தாரு, இவன் பெரிய படிப்பு படிச்சு ஒரு வேலையில உட்காந்த உட்பாடு நம்மளுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுப்பான்னு. அதை சாடமடையா சொல்லக்கூட செஞ்சாரு, ஆனா எதுவுமே செய்ய முடியல இவனால. ஆனா வீட்டுல யாருமே அதை பத்தி இவங்கிட்ட குறையாவே சொன்னது கிடையாது. அம்மாவுக்கு கண் பார்வை மங்கிக்கிட்டே வந்துச்சு. ஒரு கண்ணாடி வாங்குறது கூட வசதி இல்லாம இருந்தப்ப அப்பா கஷ்டப்பட்டு கண்ணாடி வாங்கி கொடுக்கலான்னு சொல்லும் போது அந்த பணத்தை வச்சு அவனுக்கு அனுப்புங்க, படிக்கிற பையனுக்கு அவனுக்கு உதவியா இருக்கும், எனக்கு என்ன இப்ப நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படிம்பாங்க. தான் தங்கச்சி அண்ணா நல்லா சம்பாரிச்சு இந்த ஊர் தெருவில் இருக்கவங்க போடுற மாதிரி நகை நட்டு நம்ம போட்டுக்கலான்னு கனவு கண்டுகிட்டு இருந்தா. தம்பி படிச்சுக்கிட்டு இருக்கவன் தனக்கு ஒரு சைக்கிள் வேணும் மற்ற பசங்க ஓட்டுற மாதிரின்னு நெஞ்சு வரைக்கும் ஆசையோடு இருந்தான். ஆனா யாருடைய கனவையுமே இவனால நிறைவேற்ற முடியல. நீந்த முடியாம கைகள் சோர்ந்து போகுது. அப்ப அவன் மனசு கழுத்துல போட்டிருந்த குப்பிய கையில ஓபன் பண்ணி வாயில விட்டுக்கிட்டு அப்படியே உள்ள போக ஆரம்பிக்கிறான் கடலுக்குள்ளற. அவனை பிடிச்சாங்கன்னா பக்கத்துல ஒரு பெரிய கப்பல் வந்துச்சு, அவனை பிடிச்சாங்கன்னா அவன் உயிரோட இருந்ததும் பிரயோஜனம் கிடையாது. அதனால தன் உயிரை தன்னாலேயே மாய்ச்சுக்கிட்டேன்றதோட இந்த கதையை அவர் முடிச்சிருக்காரு. இந்த ஒரு பையனுடைய கதை வந்து ஒரு எடுத்துக்காட்டா எத்தனையோ மண்ணின் மைந்தர்கள் இந்த விடுதலைக்காகவும் அந்த நாட்டினுடைய நல்ல நிலைமைக்காகவும் போராடி இருக்காங்கன்றத அவ்வளவு தத்ரூபமா நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வர்ற மாதிரி இந்த கதையில அவர் எழுதியிருக்காரு. நம்ம எல்லாருக்குமே மிக பெருமை நமது நியூசிலாந்து நாட்டின் ஆக்லாந்து நகரத்தில் வசிக்கக்கூடிய திரு ஜார்ஜ் அருளானந்தம் அவர்கள் எழுதிய இந்த சிறுகதைகளை நம்ம எல்லாருமே வாங்கி படித்தவருக்கு ஆதரவு கொடுக்கணும். அதோடும் இல்லாம இதை விட இன்னும் சிறப்பான சிறுகதைகளையும் கவிதைகளையும் இந்த நாட்டு மக்கள் நம் மொழியில எழுதுறதுக்கு முயற்சி பண்ணணும்னு எல்லாரையும் வேண்டிக்கிறேன். விக்கிபீடியா நிறுவனருக்கு நானும் நீங்களும் உட்பட முழு உலகமுமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஆமா, நீங்க எந்த ஒன்றையும் தேடி படிக்க ஆர்வம் காட்டுற போதெல்லாம் கூகுள்ல நுழைஞ்சி ஒரு பட்டனை தட்டினா புத்தக அடுக்கு அப்படியே உங்க தலையில வந்து விழுறது போல மொத்த அறிவு களஞ்சியமும் வந்து உங்க கண்ணு முன்னாடி அடுக்கடுக்கா நிற்கும் இல்லையா? அந்த இலவச கலை களஞ்சியமான விக்கிபீடியாவை நமக்காக வடிவமைத்தவர் இவர் தான். ஆமா, இந்த நிறுவனருடைய பெயர் ஜிம்மி பேல்ஸ். நினைச்சிருந்தா இந்த களஞ்சிய தளத்தை வச்சு பில்லியன் கணக்கா பணத்தை சம்பாதிச்சிருக்க முடியும். அவருக்கு வந்த விளம்பர ஆஃபர்களை பயன்படுத்தி ஃபேஸ்புக் நிறுவனர் மார்க் போல இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கிற மிகப்பெரிய பணக்காரர்களின் வரிசையில நின்றிருக்கலாம். ஆனா தனக்கு வந்த அனைத்து விளம்பரங்களையும் ஏற்க மறுத்தார். முழு உலகமே பயன்பெறும் இந்த மாபெரும் கலை களஞ்சியம் என்றென்றும் லாப நோக்கமென்ற தளமாகவே இருக்கணும்னு உறுதியா இருந்தார். இந்த மண்ணில வாழ்ற முன்மாதிரி மிக்க மனிதர்கள் தரவரிசையில தானும் ஒருத்தரா இருக்கணும்ன்றதுலயும் விடாப்படியா இருந்தார். கல்விக்கும் தேடலுக்குமான முதல் தர தளமாக விளங்கும் விக்கிபீடியாவை பணம் பார்க்கும் நிறுவனங்கள் மற்றும் விளம்பர ஏஜென்சிகளுக்கு தாரை பார்க்க மறுத்தே வந்தார். சமீபத்துல விக்கிபீடியா ஜீரோ என்ற விசேட கலை களஞ்சியத்தை வடிவமைத்து ஆரம்பிச்சு வச்ச அவர் உலக மூளை முடுக்குகளிலெல்லாம் இன்டர்நெட் பேக்கேஜுக்கு பணம் செலுத்த முடியாத வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் சுமார் 400 மில்லியனுக்கும் அதிகமான உலக மக்களின் அறிவு பசியை போக்கவும் கலைத்தாகத்தை தீர்க்கவும் வசதியை ஏற்படுத்தி வச்சார். இது மூலம் அவர்கள் உலகெங்கிலும் உள்ள மொபைல் நிறுவனங்களிடமிருந்து விக்கிபீடியாவுக்கான இலவச ஆக்சஸ்களை பெற்றுக்கொள்ளலாம். இந்த பூமி கிரகத்தில் நன்மையை மாத்திரம் நாடும் நல்ல உள்ளம் கொண்ட மனிதர்கள் வாழ்கிறார்கள் என்பதை ஜிம்மி வேல்ஸ் நிரூபித்துள்ளார். ஒரு பட்டனை தட்டுறதன் மூலம் அறிவியல் பொக்கிஷங்கள் அனைத்தையும் நம் கண்முன்னே கொண்டு வந்து வைத்த இவருக்கு நாம எல்லாரும் ஒரு வாழ்த்தை தெரிவிக்கலாமே.
வாசித்துக் கொண்டிருப்பது முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம். இன்றைய நிகழ்ச்சியினை www.planetaudio.org/muthamilsangam என்ற இணையதளத்திலும் மீண்டும் கேட்டு மகிழலாம்.
நல்லது நேயர்களே, நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். தெனாலி திரைப்படத்துல கமலஹாசன் அவர்கள் ஒரு வசனம் சொல்வார், பயப்படுறதுக்கு நான் என்னைக்குமே பயப்பட்டதே இல்லை அப்படின்ட்டு. அந்த மாதிரி காலை பொழுதுல நமக்கு இருக்கும் மனநிலை இரவு படுக்கும் பொழுது நமக்கு இருப்பதில்லை. இது ஏழை பணக்காரன் எல்லாருக்குமே பொருந்தும். இதில் நேர்மறை உணர்வுகளும் எதிர்மறை உணர்வுகளும் அடங்கி இருக்கு. ஆனால் நேர்மறை உணர்வுகளை விட எதிர்மறை உணர்வுகள் நம் மீது அதிக ஆதிக்கம் செலுத்துவதால அது யதார்த்தமான ஒரு உண்மை. நமது சொந்த வாழ்விலும் தொழில் சார்ந்த வாழ்விலும் அன்றாட நடக்கும் நிகழ்வுகள் நமது மனநிலையை பெரிதும் பாதிக்கிறது. அதுல ஒண்ணுதான் பயம். பயம் நமது வாழ்வினுடைய சூழ்நிலைகள், நம் மனதில் ஏற்படும் எதிர்மறை உணர்வு ஆகும். அது நம் மனதில் ஒருவித பதற்றத்தை உண்டாக்கி நமக்கு செயலற்றதாக மாற்றிவிடுகிறது. வாழ்வினுடைய ஒவ்வொரு பருவத்திற்கும் ஏற்ப இது மாறும் தன்மையுடையது. ஒழுங்காக படிக்காத குழந்தைகளுக்கு பள்ளிக்கு போராண்டதுக்கு தேர்வை எதிர்நோக்கிறது ஒரு பயம் இருக்கும். வாலிப பருவத்துல படிப்புக்கேற்ற வேலை கிடைக்குமா அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். முதுமையில நோயின் வாழ்வில் விழாமல் இருக்கணுமே அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். இப்படி வாழ்நாள் முழுவதும் ஏதோ ஒரு பயம் நம்ம விரட்டிக்கிட்டே இருக்குது. நமது மனம் அதிக ஓய்வில் இருக்கும் பொழுது தேவையில்லாம எல்லாம் நினைச்சு கொண்டு இருக்கும். அப்பொழுது ஏற்படும் எதிர்மறையான எண்ணங்கள் நம் மனதில் ஒருவித கலக்கத்தை ஏற்படுத்தும். நம்மளோட வாழ்வில் நடந்த அல்லது பார்த்த அனுபவங்களை அடிப்படையாக கொண்டு அமையலாம் அந்த உணர்வு. சிறிது சிறிதா வளர்ந்து பயமா மாறிடும். பயம் நமது எதிர்கால நிகழ்ச்சிகளை பற்றியது. பயம் ஏற்படும் போது கவலை, மனக்கலக்கம், நடுக்கம், திகில், பீதி போன்றவையில உணர்றோம். ஆபத்தான தருணங்களை மனம் நமக்கு எச்சரிக்கையை தருது. அந்த எச்சரிக்கையை நாம் அலட்சியப்படுத்தும் போது நமது மனம் உணரும் அடுத்த கட்ட உணர்வே பயமாகும். இந்த பயத்தை நாம் எவ்வாறு கையாளுகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். நம் உடலின் மீது பற்றற்றுப்போனால் பெரும்பான பயங்களில் இருந்து நாம் எளிதாக வெளிவர முடியும். பயம் என்பது வெளியே இருந்து கற்றுக்கொள்ளப்பட்டாலும் மனித வாழ்க்கையில ஒரு இயல்பான பகுதியாகவே அது கருதப்படுது. நமக்கு பயமில்லாத எதையும் செய்ய இருந்தாலும் மூளை உருவாக்கும் உணர்வே பயமாகும். இதை இயற்கையானது என்று நாம் ஒப்புக்கொள்ள வேணும். ஆனா பயமே நம்முடைய வாழ்க்கையாகிவிட்டால் என்னன்றதை பார்த்துக்கணும். நம் மீது நம்மை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்திக் கொள்வதே பயத்திலிருந்து வெளிவருவதற்கு முதல் படி. என்ன விளைவு வந்தாலும் பயத்தை தாண்டி அந்த செயலை செய்வதே வெற்றி அப்படின்றத யோசிக்கணும். மனதில் உள்ளத நெருங்கிய நிரப்பிடமோ உறவுகளிடமோ சொல்லி மனதில் ஏற்பட்ட பயத்தை வெளியேற்றிடலாம். இது நம் மனதில் உள்ள பயத்தை தீவிர விளைவுகளை குறைக்கும். யோகாசனம் போன்ற மூச்சு பயிற்சிகள், உடற்பயிற்சிகள் நம்முடைய பயத்தை போக்க உதவும். எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்திற்கு நம் மனதை பழகி கொள்ள வேண்டும். நல்லதையே எண்ணுவதும் நல்லதையே செய்வதும் நற்பலன்களை தரும். நமக்கு நாமே உற்சாகமாக மனநிலையை ஏற்படுத்திக்கணும். நம்மை ஆட்டி படைக்கும் பயத்தை புரிந்து கொள்ள அதை எழுத்து மூலம் உருவப்படுத்திக் கொள்ளலாம். அப்படி நாம் எப்படி காரணம் இல்லாமல் மன உளைச்சலிருந்து நம்மை நாமே தண்டித்துக் கொள்கின்றோம் என்பதை புரிந்து கொள்ள முடியும். கடந்த சம்பவங்கள் நம்மால் மாற்ற இயலாது. அதை பற்றி நினைத்து எந்த மாற்றமும் நிகழப்போவதில்லை அப்படின்றத உணரணும். மனதை திடமாக வைத்துக் கொள்ள பழக வேண்டும். சில பயங்களுக்கான காரணங்களை நாம் அறிந்து கொண்டால் அவற்றை பற்றி நம் மனதிலிருந்து அகற்ற முடியும். அப்போதுதான் வருவதை துணிச்சலுடன் எதிர்கொண்டு வெற்றியுடன் வாழ முடியும். உலகத்துல நாம் மாற்ற முடிகின்ற ஒரே நபர் நாம் மட்டும்தான். பயத்தை எதிர்கொள்ளும் வரை வாழ்க்கை அந்த பயத்தை திரும்ப திரும்ப நம்மிடம் திணிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போது எதிர்கொள்ளவில்லை, பின்னால ஒரு நாள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்பதை புரிஞ்சு கொண்டாலே பயத்தை எதிர்கொள்ள வேண்டிய மனத்தின்மை நமக்கு கிடைச்சிடும். உண்மையில துன்பங்கள் நம்மை ஒன்றும் செய்யறதில்ல. அதனுடைய விளைவுகள் பற்றிய கவலைதான் நம் மனத்தை கலக்கி பயத்தை ஏற்படுத்துது. நமது ஆற்றல்களை அதிகப்படுத்துவதற்காக துன்பங்கள் வருது. நமக்கு வரும் துன்பங்களை நாம் எதிர்த்து போராடும் போராட்டத்தில் நமது மன வலிமை அடங்கியிருக்கிறது. பயத்தின் பிடியிலோ எந்த மனிதனோ சிந்தித்து செயலாற்ற முடியாது. நம் வாழ்க்கையில தலைவன் நாமே தான். நமக்கு நாமே மன உறுதி வேணும். அது மட்டுமே ஓரளவுக்கு இருந்துவிட்டால் வாழ்க்கையில எந்த நிலையிலும் நாம் வெற்றி பெற முடியும். வாழ்க்கை என்பது ஒரு சுமை, அதை தாங்கிக் கொள். அது ஒரு முழு கிரீடம், அதை அணிந்து கொள் என்கின்றார் ஒரு அறிஞர். வாழ்க்கை என்பது சுமை, அதை தெரிந்து கொண்ட பின் நம் அச்சுமையை தாங்கி வாழத்தான் வேண்டும். துணிவினை தங்களது ஆயுதமாக கொண்டவர்கள் அனைவரும் வெற்றி பெற்று இருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து செயலாற்றுவதே நல்லது. பயமே நம்முடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கும் எதிரி. இதை தவிர்த்து விட்டால் நம் வாழ்வு சிறப்பாக அமையும்.
அடுத்து நீங்கள் கேட்கவிருப்பது முத்தமிழ் சங்க அறிவிப்புகள்.
முத்தமிழ் சங்கத்தின் பொங்கல் விழா இன்று காலை 10 மணி அளவில் த்ரீ கிங்ஸில் அமைந்துள்ள பிக்லிங் சென்டரில் நடைபெற உள்ளது. பட்டிமன்றம், நகைச்சுவை நாடகம், நடன நிகழ்ச்சிகள் என்று பல்சுவை நிகழ்ச்சியில் அடங்கிய இந்த விழாவினை கண்டுகளிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறது முத்தமிழ் சங்கத்தின் நிர்வாக குழு. அனைவரும் வாருங்கள், உங்கள் நட்புகளும் சுற்றத்துடனும் வந்து விழாவினை சிறப்பிக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மறந்துவிடாதீர்கள், இன்று காலை 10 மணி அளவில் த்ரீ கிங்ஸில் உள்ள பிக்லிங் சென்டரில் முத்தமிழ் சங்கத்தின் பொங்கல் விழா.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த சங்கம் நிகழ்ச்சியினை எப்பொழுதும் எந்த நேரத்திலும் www.planetaudio.org/muthamilsangam என்ற இணையதள முகவரியிலும் கேட்டு மகிழுங்கள்.
நிகழ்ச்சியினை நிறைவு செய்யும் நேரம் இது. மறந்துவிடாதீர்கள், இன்று காலை 10 மணி அளவில் முத்தமிழ் சங்கத்தினுடைய பொங்கல் விழா பிக்லிங் சென்டரில் நடைபெற உள்ளது. அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும். இன்றைய நிகழ்ச்சியினை அழகுறச் செய்த நம்முடைய அன்பு சகோதரி அன்னபூர்ணி கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு, திறமை என்பது மற்றவர்கள் செய்ததை நீங்கள் செய்வது அல்ல, நீங்கள் செய்ததை மற்றவர்கள் செய்ய முடியாமல் தவிப்பது, இதுவே உங்கள் திறமை. எல்லோருக்குமாகத்தான் பெய்கிறது மழை. சிலர் நனைவார்கள், சிலர் ஒளிவார்கள், சிலர் அனுபவிப்பார்கள், சிலர் அங்கலாய்ப்பார்கள். ஆக மழை ஒன்றுதான், மனங்கள் தான் வெவ்வேறு. அதுபோல வாழ்க்கை ஒன்றுதான், எதிர்கொள்ளும் விதம்தான் வெவ்வேறு. ஒவ்வொரு கடினமான வேலைக்கு பின்னும் ஒரு சுலபமான வழி இருக்கும், பேருங்கள் கிடைக்கும் எனும் ஸ்ரீசாமி வரிகளுடன் இந்த வார நிகழ்ச்சியை முடிக்கின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மணிநிலவன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போமா?